சாண்டில்யன் எழுதிய மோகனச்சிலை. அத்தியாயம் 7. வரலாற்றின் வாயிலில். அரசகுமாரியின் அலறலை கேட்டு அதிர்ச்சியுற்ற இதயகுமாரன் சிலையின் சீலையை விட்டு திடீரென்று திரும்பினானே ஒழிய, கண்ணெதிரே தோன்றிய விபரீத காட்சியை கண்டதும் அவன் அதிர்ச்சி, அவசரம் எல்லாமே மறைந்துவிட்டன அவன் மனதிலிருந்து. மிக நிதானமான பார்வையையே இதயகுமாரன் செலுத்தினான் கதவுக்கருகில் அரசகுமாரியின் கழுத்திற்கு குறுக்கே வாளை அழுத்து நின்றிருந்தவனை பார்த்து. அந்த நிதானத்தை வந்தவன் தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் சற்று பெரிதாக நகைத்து, சோழ நாட்டு வீரம் எங்கேயோ பறந்து விட்டதாக தெரிகிறது என்று கூறினான். இதயகுமாரன் கோபத்துடன் செயல்படும் சமயங்களை விட அவன் நிதானப்படும் நேரம் மிக அபாயமானதென்பது சோழ நாட்டு சர்வ சகஜமாக தெரிந்த விஷயமானாலும், கருவூரில் அது தெரியாததால் அரசகுமாரியை சிறைப்படுத்தியவன் இதயகுமாரன் நிதானத்தை அடக்கம் என்றும் கோழைத்தனத்தால் ஏற்பட்ட செய்கை என்றும் மதித்தான். தவிர வந்தவன் வாலிபனாயிருந்தாலும் அவன் நல்ல உயரமும் பருமனுமாயிருந்ததால் அவனுக்கு உள்ள வயது சிறிது அதிகமாகவே தெரிந்தது. நன்றாக வளர்ந்து பயங்கரமாக முறுக்கிவிடப்பட்ட மீசையின் ஓரங்கள் இரண்டும் குத்தூசிகள் போல நின்றிருந்ததாலும், கண்ணக்கதுப்புகள் அளவுக்கு மீறி புடைத்திருந்ததாலும் ஏதோ ஒரு சின்ன ராட்சசன் நிற்பது போலவே தோன்றியது அவன் தோரணை. உருண்ட பெரிய கண்களில் அச்சம் லவலேசமும் இல்லாததால் உண்மையில் அவன் பெரிய வீரனாய்த்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த இதயகுமாரன், இத்தனையிலும் இந்த கண்களில் சிறிது சலனமும் இருந்ததால் அவன் பெரிய வஞ்சகன் என்பதையும் வஞ்சகம் வீரத்தை ஓரளவு அடக்குகிறதென்பதையும் தீர்மானித்து கொண்டான். இதயகுமாரன் நிதானமும் போக்கும் மிக விசித்திரமாயிருக்கவே அரசகுமாரியை பிடித்திருந்த வாலிபன் வியப்பு நிரம்பிய கண்களை இதயகுமாரன் மீது நிலைக்க விட்டான். கையில் பாய்ந்த குருவாலை எடுக்காமலும் அரசகுமாரியை காப்பாற்ற விரையாமலும் தன்னையே அவன் ஏன் உற்று பார்க்கிறான் என்று நினைத்ததால் தான் எதிரியை பற்றி முதலில் போட்ட எடை தவறோ என்ற சந்தேகமும் அந்த வாலிபனுக்கு ஏற்படவே, ஏன் விழிக்கிறாய் என்று வினவினான் சிறிது சீற்றத்துடன். இதயகுமாரன் ஏதோ சிந்தித்தான் ஒரு வினாடி. பிறகு அந்த வாலிப வீரனை நோக்கி, உன் தந்தை யார் என்று வினவினான் சர்வசாதாரணமாக. இந்த கேள்வி அந்த வாலிபனுக்கு விசித்திரமாயிருக்கவே, யாராயிருந்தால் உனக்கென்ன என்று வினவினான் எரிச்சலுடன். உங்கள் வீடு சங்கு அறுப்பவர் வீதியில் இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி நிதானமாக எழுந்தது இதயகுமாரனிடமிருந்து. என்ன உளறுகிறாய்? சீறினான் அந்த ராட்சச வாலிபன். உளரவில்லை. சங்கருப்பவர் வீதியில் இருந்ததால் நீ சங்கருக்கும் ஜாதியாயிருக்க வேண்டும் என்றான் இதயகுமாரன். ஜாதியை பற்றி இங்கென்ன பேச்சு என்று கேட்டான் சிறிது குழப்பத்துடன் எதிரி. தொழிலை பொறுத்துத்தான் ஜாதி, அதனால் தான் கேட்டேன் என்ற இதயகுமாரனை சினத்தால் சிவந்த கண்களால் நோக்கினான் அந்த வீரன். எதை கொண்டு என்னை சங்கருப்பவன் என்று தீர்மானித்தாய் என்று வினவினான் உஷ்ணத்துடன். அரசகுமாரியின் கழுத்து வெண்மையான வலம்புரி சங்கை போல் இருக்கிறது, உன் கத்தி அதற்கு குறுக்கே இருக்கிறது என்று கூறினான் இதயகுமாரன். வர்ணனையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கவிஞர் போலிருக்கிறது என்று இகழ்ச்சியுடன் நகைத்த அந்த வாலிபன், அரசகுமாரி கழுத்தை விட உங்கள் வலது கையை நீங்கள் பார்ப்பது நல்லது என்று கூறினான் நகைப்பினோடே. இதயகுமாரன் இதழ்களில் குறுநகை விரிந்தது. அதுவும் நியாயம் என்று எதிரியை நோக்கி தலை தாழ்த்திய இதயகுமாரன் குருவால் பாய்ந்து விட்டதால் குருதி சொட்டி கொண்டிருந்த தனது வலது கையையும் அதில் அப்பொழுது தொங்கி தொங்கி கொண்டிருந்த குருவாலையும் நோக்கினான். அப்பொழுது சொன்னான் அந்த வாலிபன், இளையவேல் வைக்கும் குறி என்றும் தவறியது கிடையாது என்று. அடுத்த வினாடி இளையவேல் சிறிதும் எதிர்பாராத துரிதமான சம்பவங்கள் நிறைவேறின. வலது கை குருவாலை தனது இடது கையால் சட்டென்று இழுத்துவிட்ட இதயகுமாரன் சரையல் என்று நிமிர்ந்து அதே குருவாலை எதிரியின் வாள் பிடித்த கையின் மேற்புறத்தில் மீது வீசினான். மின்னல் வேகத்தில் வீசப்பட்ட அந்த குருவாள் தோளுக்கு சற்று கீழே தைத்து விட்டதால் அரசகுமாரியின் கழுத்தை அழுத்தி நின்ற பெருவாள் நிலத்தில் சட்டென்று விழுந்து விபரீத ஒளிகளை அந்த அறையெங்கும் பரப்பியது. அடுத்த வினாடி காலில் இரும்பு போல் ஏதோ பாயவே ஒருபுறமாக சாய்ந்துவிட்ட இளையவேலின் பெரும் கழுத்தின் குரல்வலை இதயகுமாரன் வலது கையின் இரும்பு பிடியிலிருந்தது. இளையவேலின் விழிகள் பிதுங்கும் நிலைக்கு வந்ததால் அவனை ஒரு புறமாக இதயகுமாரன் தள்ளவே சட்டென்று தரையில் சாய்ந்த இளையவேல் பக்கவாட்டிலிருந்த சுவரில் சாய்ந்து நின்றான். அசுர வேகத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த சம்பவங்களால் நிலை குலைந்து போன இளையவேல் மிகுந்த ஆச்சரியத்துடனும் மதிப்புடனும் இதயகுமாரனை நோக்கினான். இதயகுமாரன் அவனை நோக்கி, இளையவேல், நீ ரத்தினக்கொள்ளர் பட்டறையிலிருந்து கதவு இடித்து அதட்டியதுமே அரசகுமாரி அச்சமுற்றாள். அதற்கு காரணம் இருப்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். நீ குருவாலிருந்த முறையிலிருந்து நீ பெரிய வீரன் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால்தான் உன் கழுத்தை நோக்கிய குருவாலை நான் வீசவில்லை. வீசியிருந்தால் அது தவறாது. அரசகுமாரியை தொட்டதற்கே உன்னை கொன்றிருக்கலாம். தொட்டது மட்டுமல்லாமல் அவள் கழுத்திற்கு குறுக்கே வாளை அழுத்தியதற்கு நிச்சயமாக கொன்றிருக்கலாம். அது உனக்கு சரியான தண்டனையாகும். அதை நான் உனக்கு அளிக்காததற்கு என் வீரம் காரணம், தவறாத என் குறி காரணம். ஆனால் இளையவேல் என்ற இதயகுமாரன் வாசகத்தை முடிக்காமல் விட்டான். இளையவேல் வலது கையால் அவனது குருவாளை பாய்ந்திருந்ததால் அதை எரிச்சலுடன் நோக்கினான். அதன் விளைவாக அதனால் என்ன என்று வினவினான் எரிச்சல் குரலிலும் ஒலிக்க. உன்னிடம் வீரம் இருக்கிறது, வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை என்றான் இதயகுமாரன் வருத்தம் துணித்த குரலில். என் விவேகத்திற்கு என்ன குறைவு? இளையவேலின் குரலில் கோபம் மறைந்து விட்டது, வியப்பு ஒழித்தது. என் வலது கையில் உனது குருவால் பாய்ந்தவுடன் நீ செய்திருக்க வேண்டியது அரசகுமாரியின் கழுத்தில் வாளை அழுத்தும் அலுவலல்ல, என் இடது கையையும் செயலற்று போக செய்திருக்க வேண்டும் என்று இதயகுமாரன் அர்ஜுனனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று வினவினான். எந்த அர்ஜுனன்? பீமன் தம்பி. அவனுக்கென்ன இப்பொழுது? அவனுக்கு சவ்யாசி என்ற ஒரு பெயர். எந்த பெயராயிருந்தால் எனக்கென்ன? இரண்டு கையாலும் வில்லை விடும் திறமையிலிருந்ததால் அவனுக்கு அந்த பெயர். நானும் ஒரு வகையில் அர்ஜுனன் போலிருக்கிறது. இளையவேலின் கேள்வியில் இகழ்ச்சி ஒழித்தது. தற்பெருமை எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் என் குருவாளை நான் இடது கையால் வீசியதை நீ பார்த்தாய். இரண்டு கையாலும் நான் போரிட முடியும் என்று சுட்டிக்காட்டிய இதயகுமாரன், ஆகையால் நீ என் இடது கையையும் பயனற்றதாக செய்திருக்க வேண்டும், அதை செய்யாமல் அரசகுமாரியை தொட்டாய் என்று கூறினான். இதை சொன்ன போது இதயகுமாரன் குரலில் லேசான சினமும் ஒழித்தது. இளையவேல் அந்த குற்றச்சாட்டை பற்றி லட்சியம் செய்யவில்லை. கலியுக அர்ஜுனரே, நீரும் ஒரு தவறு செய்திருக்கிறீர் என்றான் சினத்துடன். என்ன தவறு இளையவேல் என்று கேட்டான் இதயகுமாரன். போகும் இடங்களிலெல்லாம் அர்ஜுனன் ஒரு பெண்ணை அபகரிப்பதாக புராணம் சொல்கிறது. நீயும் அரசகுமாரியை என் வீரர்கள் எதிரில் கவர்ந்து சென்றாய். ஆனால் இங்கு ஒரு இளையவேல் இருப்பான் என்று நீ உணரவில்லை. அது மட்டுமல்ல, இந்த இளையவேலுக்கு அரசகுமாரி முறைப்பெண் என்பதையும் நீ உணரவில்லை. உணர்ந்திருந்தால் அரசகுமாரியை நான் தொட்டதை தவறாக நினைத்திருக்க மாட்டாய் என்றான் இளையவேல். அதுவரை ஏற்பட்ட துரித நிகழ்ச்சிகளையும் பிறகு நிகழ்ந்த அந்த இருவர் உரையாடல்களையும் கவனித்து கொண்டு ஒரு புறமாக ஒதுங்கி நின்றுவிட்ட அரசகுமாரி இளையவேளை எரிக்கும் கண்களுடன் நோக்கினாள். முறை பெண்கள் எல்லோரையும் முறையுள்ளவர்கள் மனம் புரிந்து கொண்டதாக சரித்திரமில்லை. தவிர திருமணத்திற்கு முன்பு நீ என்னை தொட்டது தவறு, அதற்கே உனக்கு மரண தண்டனை உண்டு என்று சீறவும் செய்தாள். எந்த மனிதனும் எப்பேற்பட்ட வீரனும் சில வேளைகளில் அசட்டுத்தனத்தை காட்டுகின்றான் என்பதை இளையவேல் அப்பொழுது நிரூபித்தான். நீ இவனிடம் மயங்கியிருக்கிறாய் என்று கூறினான் இளையவேல் ஆத்திரத்துடன். இந்த இடத்தில் புகுந்த இதயகுமாரன் இளையவேல் அரசகுமாரியை பற்றி பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது என்று எச்சரித்தான். இந்த நாட்டு சேனாதிபதியிடம் பேசும்போது நீயும் சிந்தித்து பேசுவது நல்லது என்று மறைமுகமாக தனது பதவியை உணர்த்தினான் இளையவேல். இதயகுமாரன் புருவங்கள் வியப்புடன் மேலே எழுந்தன. நீயா சேரர் சேனாதிபதி என்று வினவினான் வியப்பின் சாயை குரலில் படர. ஆம், மன்னரால் நியமிக்கப்பட்டவன் என்றான் இளையவேல். மன்னருக்கு எது எனது அனுதாபங்கள் என்றான் இதயகுமாரன். இதில் அனுதாபத்திற்கு என்ன இருக்கிறது? இளையவேலின் கேள்வியில் சினம் இருந்தது. அவசர குடுக்கான சேனாதிபதியை வைத்து கொண்டு சேர மன்னர் என்ன செய்ய போகிறாரோ என்று அனுதாபம் காட்டிய இதயகுமாரன் மேற்கொண்டு பேச்சை வளர்த்தாமல் இளையவேலை அணுகி அவன் கையில் தைத்திருந்த குருவாளை பிடுங்கினான். அரசகுமாரியை நோக்கி, அரசகுமாரி, நீங்கள் இந்த சிலையில் சென்று அந்த பின்புறத்தில் உள்ள சேலையில் சிறிது கிழித்து கொண்டு வாருங்கள். அதற்கு இளையவேலின் குருவாளையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி குருவாளை அவளிடம் நீட்டினான். அந்த குருவாளை எடுத்துக்கொண்டு அழகு சிலையை நோக்கி செல்ல முயன்ற அரசகுமாரியை பார்த்து, அந்த சிலையின் மார்பில் புலித்தலை போல் மச்சம் இருக்கிறதா என்று மட்டும் பார்த்து வாருங்கள் என்றும் சொன்னான். அரசகுமாரி அவனையும் பார்த்து தனது கையில் திணிக்கப்பட்ட இளையவேலின் குருவாளையும் பார்த்தாள். பிறகு இளையவேலை நோக்கினாள் ஒரு வினாடி. அடுத்து ஏதும் பேசாமல் சிலையை நோக்கி நடந்தாள். தன் உடலால் சிலையை மறைத்து கொண்டு அதன் மார்பு துணியை மெல்ல விளக்கி நோக்கினாள். தன்னை நோக்கி சீறுவது போன்ற புலிமுக மச்சம் ஒன்று அதில் இருந்ததால் ஒரு வினாடி பிரம்மை பிடித்து நின்றாலும் அடுத்த வினாடி இதை மறைத்து கொண்டு நின்ற சீலையால் சிலையின் மார்பையும் மூடிவிட்டு அதன் பின்புறத்தில் தொங்கிய சிலையின் ஒரு சிறு பகுதியை குருவாளால் கிழித்து அதை கொண்டு வந்து இதயகுமாரனிடம் கொடுக்கவே அவன் அதை கொண்டு இளையவேலின் கையை கட்டி இரத்தத்தை நிறுத்தினான். இந்த பணிவிடையெல்லாம் இளையவேலுக்கு பரம விசித்திரமாயிருந்தாலும் இதயகுமாரன் சொற்படி இளவரசி நடந்து கொண்டது அவனுக்கு வேப்பங்காயாயிருந்ததால் உன் கை காயத்திற்கு என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான். என் கையில் குருவால் அதிகமாக ஊடுருவவில்லை, லேசாகத்தான் அழுந்தியிருக்கிறது. அதை கையாலேயே அழுத்தி இரத்தத்தை நிறுத்திவிட்டேன். அதிக இரத்த சேதமில்லாததால் ஆபத்து எதுவுமில்லை என்று விளக்கிய இதயகுமாரன் தனது வலது கையை காட்டினான். இரத்தம் அநேகமாக நின்றிருந்ததையும் சிறிது கசிவை தவிர வேறு எதுவும் இல்லாததையும் கவனித்த இளையவேல் அடுத்து நீ என்ன செய்ய உத்தேசம் என்று வினவினான். இதயகுமாரன் ஒரு வினாடி சிந்தித்தான். நமது விரோதத்தை வாட்போரால் வேறு ஒரு சமயத்தில் தீர்த்து கொள்வோம். முதலில் நீ இங்கு எப்படி வந்தாய்? இந்த வழியை உனக்கு காட்டி கொடுத்தது யார் என்று விசாரித்தான். ரத்தினகொள்ளன் அச்சுதன் என்று மரியாதையின்றி பேசினான் இளையவேல். அவரா? ஆம், கதவு திறக்காததால் கதவை உடைத்துவிட ஏற்பாடு செய்தேன். அந்த சமயத்தில் கையில் ஒரு பெரிய ரத்தினத்துடனும் சாமணத்துடனும் அச்சுதன் கதவை திறந்தான். அவனுடன் வேலை செய்யும் இன்னொரு ரத்தின பலியாளன் பாயில் உட்கார்ந்து குனிந்து ரத்தினம் ஒன்றை பரீட்சை செய்து கொண்டிருந்தான். அவனிடம் எனக்கு வேலை இல்லாததால் அச்சுதனை மிரட்டி இந்த இரகசிய வழியின் மர்மத்தை கக்க வைத்தேன். இங்கு வந்ததும் இங்கு ஒரு கிளப்பைத்தியம் வழிமறித்தான். அவனை பிடித்து தள்ளிவிட்டு அவன் மடியிலிருந்த சாவியை பிடுங்கி இக்கதவை திறந்து வந்தேன். அப்பொழுதுதான் நீ சிலையை துகிலுரிய முயன்று கொண்டிருந்தாய் என்று வினவினான் இளையவேல். அவன் குரலில் அவன் சாதனை பற்றிய பெருமை விரிந்து கிடந்தது. இதயகுமாரன் இந்த விவரத்தை கேட்டதால் சாந்திக்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை, இவன் அவரை இரத்தின பணியாளராக நினைத்து விட்டான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, சேனாதிபதி, தாங்கள் இனி வந்த வழி செல்லலாம், நான் தடை செய்ய மாட்டேன் என்று கூறினான். இளையவேலின் கண்களில் சினம் துளிர்த்தது. அரசகுமாரி என்று விசாரித்தான் இளையவேல். இன்னும் சிறிது நேரம் அவர்களுக்கு இங்கு அலுவல் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தாங்கள் சென்று வாருங்கள் என்ற இதயகுமாரன் அரைக்கதவை திறந்து விட்டான். இளையவேல் வெளியே செல்ல மறுத்து, அரசகுமாரி என்னுடன் வந்தாலொழிய இந்த விடத்தை விட்டு நகரமாட்டேன் என்றான். அந்த சமயத்தில் கிழவனின் வெறிப்பிடித்து சிரிப்பு மீண்டும் கேட்டது. கதவை அடைத்து கொண்டு அவன் நின்றிருந்தான். அவன் கண்களில் வெறியின் சாயை பூர்ணமாக விரவி கிடந்தது. அவன் வெறிப்பிடித்த பார்வை அந்த அறையை ஒரு முறை அளவெடுத்தது. கடைசியாக இளையவேல் மீது நிலைத்தது. அவன் கையிலிருந்த கட்டையை பார்த்ததும் கிழவன் வெறியுடன் சீறினான். கூடியிருந்த உடலால் இளையவேல் மீது வெகு வேகமாக பாய்ந்து அவன் குரல் வலையை தனது விரல்களால் பிடித்தான். ராஜமாதாவின் சீலையை யார் அறுத்தது? அது உன் கைக்கு எப்படி வந்தது என்று கூறினான். கிழவன் கையில் யாருக்கும் இல்லாத பலம் இருந்தது. அவன் பிடியால் ஸ்மரணை தப்பியது சேர சேனாதிபதிக்கு. அவன் கால்கள் துவண்டன. மெல்ல மெல்ல தரையை நோக்கி இறங்கினான், சாய்ந்தான். கிழவன் அடுத்த இதயகுமாரன் மீது தனது வெறிக்கண்ணை திருப்பினான். மீண்டும் சிலை மீது கண்களை ஓடவிட்டான். சிலையை பார்த்தான், சிலையாகவே ஆகிவிட்டான். ஸ்தம்பித்து நின்று விட்டான் பல வினாடிகள். பிறகு மண்டியிட்டு நரைத்த தலையால் தரையை தொட்டு வணங்கினான். இதயகுமாரனும் இளவரசியும் சிலையை நோக்கினார்கள். சிலைக்கு இருபுறத்திலும் ரத்தினகொள்ளரும் இதயகுமாரனை முதலில் அறிமுகப்படுத்திய அந்த புது மனிதனும் நின்றிருந்தார்கள். அவன் இறந்து விட்டானா என்று கவலையுடன் கேட்டார் அந்த மனிதர். இல்லை மன்னவா, மூர்ச்சியடைந்திருக்கிறான் என்றான் கிழவரியன். அவரை மன்னவா என்று கிழவன் அழைத்ததும் அரசகுமாரி சட்டென்று அவரை ஏறெடுத்து நோக்கினாள் தனது விழிகளால். அவரை வணங்குமாறு இதயகுமாரன் ரத்தினகொள்ளன் அறையில் தனக்கு ஆணையிட்டது. அப்பொழுது அவள் நினைவுக்கு வரவே, இவர் யார், எந்த நாட்டு மன்னர் என்று வினவிக்கொண்டாள் தனக்குள். அவள் முகத்தில் விரிந்த குழப்பத்தை அச்சுதக்கொள்ளர் கவனித்தார். குழந்தாய், நாம் இப்பொழுது தமிழக வரலாற்றின் முக்கிய பகுதியின் வாயிலில் நிற்கிறோம். உன்னை சூழ்ந்துள்ள பெரிய மர்மம் இன்று இந்த அறையில் அவிழ்க்கப்படுகிறது என்று உணர்ச்சி மிகுந்த குரலில், நீ சேரன் புதல்வியல்ல என்று தமது கதையை தொடங்கினார்.